Thank you, choir. What a blessing you are for us. And
send the secular weekend of the Nandri. பல ஆண்டுகளாக தங்கள் ஆத்மாக்களின் ஆழங்களில் சோகம் நிறைந்த அநேகரை சந்திக்கும் உன்னதமான சந்தர்ப்பத்தை பெற்றிருக்கிறேன். அத்தருணங்களில் என் சகோதர சகோதரிகளுக்கு செவி கொடுத்து அவர்களுடைய பாரங்களுக்கு துயரம் அடைந்திருக்கிறேன். அவர்களுக்கு என்ன சொல்வது என்று சிந்தித்திருக்கிறேன். அவர்களது பாடுகளில் அவர்களுக்கு எப்படி ஆறுதல் அளிப்பது, ஆதரவு அளிப்பது என அறிய போராடியிருக்கிறேன். முடிவாக தோன்றுகிற ஒன்றால் அவர்களது துயரம் உருவாக்கப்படுகிறது. சிலர் ஒரு அன்புக்குரியவரின் மரணம் அல்லது குடும்ப அங்கத்தினர் பிரிவு போன்ற அருமையான உறவின் முடிவை எதிர்கொள்கிறார்கள். மற்றும் சிலர் திருமணம் செய்து கொள்ளுதல் அல்லது குழந்தையை கருத்தரித்தல் அல்லது சுகவீனத்தை எதிர்கொள்ளுதல் போன்ற காரணங்களால் முடிவை எதிர்கொள்வதாக உணர்கிறார்கள். பலர் ஒருமுறை சத்தியம் என அறிந்தும் குழப்பமும் முரண்பாடும் தரும் காரணத்தினால் கேள்வி கேட்க வைத்து சத்தியத்தை விட்டுவிட தூடுகின்ற உலகத்தின் விசுவாசத்தின் முடிவை விட்டுவிட எண்ணுகிறார்கள். நம்மை தனிமையும் விரக்தியும் துண்டிப்பையும் உடனே அல்லது பின்னே உணர்ந்து நமது உலகத்தின் நிலையை கிழிவது போன்ற அனுபவங்களை நாம் அனைவரும் அனுபவிக்கிறோம் என நான் நம்புகிறேன். இது யாருக்கும் நடக்கலாம், ஒருவரும் விதிவிலக்கல்ல. ஒவ்வொருடைய சூழ்நிலைகளும் வித்தியாசமானவை. ஒவ்வொருவர் வாழ்வின் விவரங்களும் தனித்துவம் வாய்ந்தவை. இருப்பினும் நமது வாழ்வில் வரக்கூடிய கசப்புகளை எடுத்து போடக்கூடிய ஒன்று இருப்பதை நான் அறிந்திருக்கிறேன். வாழ்வை இனிமையாகவும் அதிக ஆனந்தமாகவும் மகிமையானதாகவும் ஆக்க நாம் செய்யக்கூடிய ஒன்று இருக்கிறது. நாம் நன்றியுடையவர்களாக இருக்கலாம். துயரத்தோடு பாரப்பட்டுள்ள ஒருவர் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என சொல்வது உலக நயானத்துக்கு எதிரானதாக இருக்கலாம். ஆனால் கசப்பின் கிண்ணத்தை ஒதுக்கி வைத்து மாறாக நன்றியுணர்வின் கிண்ணத்தை தூக்கி பிடிப்பவர்கள் குணமாக்குதல், சமாதானம் மற்றும் புரிந்து கொள்ளுதலை சுத்திகரிக்கும் பானத்தை கண்டுபிடிக்கலாம். கிறிஸ்துவின் சீஷர்களாக எல்லாவற்றிலும் கர்த்தராகிய தேவனுக்கு நன்றி தெரிவிக்கவும், கர்த்தருடைய துதியுடன் பாடிக்கொண்டாடவும் நமது இருதயங்களால் நன்றிகளால் நிறைந்திருக்கும்படியாக நாம் கட்டளையிடப்பட்டுள்ளோம். நாம் நன்றியுடன் இருக்குமாறு ஏன் தேவன் கட்டளையிட்டிருக்கிறார்? அவரது எல்லா கட்டளைகளுமே ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும்படியாகவே கொடுக்கப்பட்டுள்ளன. நமது சுயாதீனத்தை பிரயோகிக்கவும் ஆசீர்வாதங்களை பெறவும் கட்டளைகள் சந்தர்ப்பங்களாக இருக்கின்றன. நன்றியுணர்வின் ஆவியை விருத்தி செய்ய கொள்வது நமக்கு உண்மையான ஆனந்தத்தையும் பெருமகிழ்ச்சியும் கொண்டு வரும் என நமது பரலோக பிதாவுக்கு தெரியும். காரியங்களுக்காக நன்றி உடன் நிறுத்தல். ஆனால் சிலர் சொல்லலாம், என் உலகமே வீழ்ந்து கொண்டிருக்கும் போது நான் நன்றியுடன் இருக்க என்ன இருக்கிறது? நாம் எதற்காக நன்றியுடன் இருக்கிறோம் என்று ஆராய்வது தவறான அணுகுமுறையாகும். நமது நன்றியுணர்வு நாம் எண்ணி பார்க்கக்கூடிய ஆசீர்வாதங்களுக்கு சரிவிதமாக இருக்க வேண்டும் என்றால் நன்றியுணர்வின் ஆவியை விருத்தி செய்வது கடினமாகும். உண்மைதான், நமது ஆசீர்வாதங்களை அடிக்கடி எண்ணுவது முக்கியம். இதை முயற்சி செய்த யாரும் ஆசீர்வாதங்கள் அநேகம் என்பதை அறிந்து கொள்வார்கள். ஏராளமாயும் எளிதாகவும் இருக்கிற சமயங்களை விட சோதனை காலங்களில் குறைவான நன்றியோடு இருக்க வேண்டும் என கர்த்தர் எதிர்பார்க்கிறார் என நான் நம்பவில்லை. உண்மையில் அநேகமாக வேத குறிப்புகள் காரியங்களுக்கான நன்றியை பற்றி பேசவில்லை. ஆனால் ஒட்டுமொத்தமாக நன்றி உணர்வின் ஆவி அல்லது மனோபாவம் பற்றி பேசுகிறது. வாழ்க்கை நமக்கு சாதகமாக சென்று கொண்டிருப்பது காரியங்களுக்கு நன்றியுடன் இருப்பது எளிது. ஆனால் நாம் விரும்புவது அடையக்கூடியதாய் இல்லாமல் இருக்கும் நேரத்தில் என்ன செய்வது?
நன்றியுணர்வை
ஒரு குணமாக நமது தற்போதைய சூழ்நிலையிலிருந்து தனித்து நிற்கிற ஒரு வாழ்க்கை நெறியாக பார்க்கும்படி நான் ஆலோசனை அளிக்கட்டுமா? வேறு வார்த்தைகளில் சொன்னால், காரியங்களுக்கு நன்றியுடையவர்களாக இருப்பதை விட அவை எதுவானாலும் நமது சூழ்நிலைகளுக்கு நன்றியுடைய உடையவர்களாய் இருப்பதில் கவனம் செலுத்த நான் ஆலோசனை அளிக்கிறேன். ஒரு வாடிக்கையாளரை வாடிக்கையாளர் தன் உணவை விரும்பினாரா என கேட்ட உபசரிப்பாளர் பற்றி ஒரு பழைய கதை உண்டு. வாடிக்கையாளர் எல்லாம் நன்றாக இருந்தது, ஆனால் அதிகமாக ரொட்டி கொடுத்திருந்தால் மிக நன்றாயிருக்கும் என பதிலளித்தார். அடுத்த நாள் அவர் திரும்பவும் வந்தபோது உபசரிப்பாளர் 2 துண்டுகளுக்கு பதிலாக 4 துண்டுகளாக ரட்டிப்பாக்கினார். ஆனால் இன்னமும் மனுஷன் மகிழ்ச்சி அடையவில்லை. அடுத்த நாள் உபசரிப்பாளர் ரொட்டியை ரட்டிப்பாக்கினார், ஆனால் வெற்றி இல்லை. 4வது நாள் அந்த மனுஷனை உண்மையாகவே மகிழ்ச்சியாக உபசரிப்பாளர் தீர்மானித்தார். அதனால் அவர் ஒரு 9 அடி நீள ரொட்டியை எடுத்து 2 வெட்டி புன்சொரிப்போடு வாடிக்கையாளருக்கு கொடுத்தார். உபசரிப்பாளர் பதிலுக்காக காத்திருந்தார். உணவுக்கு பின்பு அவர் பார்த்து சொன்னார், எப்பொழுதும் போல நன்றாகவே இருக்கிறது, ஆனால் மீண்டும் 2 துண்டுகளே கொடுக்கிறாய். நமது சூழ்நிலைகளில் நன்றியோடு இருத்தல். சகோதர சகோதரிகளே, தேர்வு நம்முடையது. நாம் குறைவாக உணர்கிற ஆசீர்வாதங்களின் அடிப்படையில் நமது நன்றி உணர்வை குறைக்க தேர்ந்து கொள்ளலாம், அல்லது இருதயத்தில் ஒருபோதும் தவறாத நெஃபியை போலவும் தேர்ந்து கொள்ளலாம். வாக்குத்தத்தின் தேசத்துக்கு கொண்டு போக அவன் கட்டிய கப்பலில் அவனது சகோதரர்கள் அவனை கட்டிய போது அவன் கணுக்கால்களும் மணிக்கட்டுகளும் மிகவும் வீங்கின. ஆழ்கடலின் கடுமையான புயல் அவனை விழுங்க பயமுறுத்தியது. இருப்பினும் நான் என் தேவனை நோக்கி பார்த்து நாள் முழுவதும் அவரை துதித்தேன். என்னுடைய துன்பங்களின் நிமித்தம் நான் கர்த்தருக்கு எதிராக முறுமுறுக்கவில்லை. எல்லாவற்றையும் பெற்றிருந்து பின்னர் அனைத்தையும் இழந்த யோபுவை போல நாமும் தேர்ந்து கொள்ளலாம். இருப்பினும் யோபு பதிலளித்தான், நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சால் லேக்கை நோக்கி மெதுவான வேதனைமிக்க பயணத்தில் பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் தேவனின் நன்மை குறித்து மகிமை பாராட்டி நன்றி உணர்வின் ஆவியை வைத்துக் கொண்டிருந்த மார்மன் முன்னோடிகளைப் போல நாம் தேர்வு செய்யலாம். பயணத்தின் கடுமை பற்றி நம்மில் அநேகர் பின்வாங்கவும் குறை கூறவும் வியாகுலப்படவும் செய்திருப்போம். லிபர்டி சிறையில் பரிதாபமான சூழ்நிலைகளில் கைதியாக இருந்த போது தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் போலவும் தேர்வு செய்யலாம். அவர் இந்த உணர்த்தலான வார்த்தைகளை எழுதினார், அன்பு சகோதரரே, நமது வல்லமைக்குட்பட்ட எல்லாவற்றையும் மகிழ்ச்சியுடன் செய்வோம். பின்பு தேவ ரட்சிப்பை காணவும் அவரது கரங்கள் வெளிப்படும்படிக்கும் மிகுந்த உறுதியுடனும் நாம் ஸ்திரமாக நிற்போமாக. என்னவானாலும் நாம் நன்றியோடு இருக்க தெரிந்து கொள்ளலாம். இம்மாதிரியான நன்றியுணர்வு நம்மை சுற்றிலும் என்ன நடந்தாலும் அதை கடந்துவிடுகிறது. இந்த பூ போன்ற கோடையின் இதமான வெப்பத்தில் பூப்பதைப் போலவே குளிர்காலத்திலும் பனிப்பொழிலும் பூக்கிறது. நமது சூழ்நிலைகளில் நாம் நன்றியுடன் இருக்கும் போது பாடுகளின் மத்தியிலும் நாம் மென்மையான சமாதானத்தை உணரலாம். துயரத்திலும் கூட துதித்து நமது இருதயங்களை உயர்த்தலாம். வேதனையிலும் கிறிஸ்துவின் பாவ நிறத்தையால் மகிமைப்படுத்தலாம். கசப்பான துயரத்திலும் பரலோகத்தின் தழுவுதலின் நெருக்கத்தையும் சுகத்தையும் அனுபவிக்கலாம்.
நமது
பிரச்சனைகள் தீர்க்கப்பட்ட பின்பு நாம் காட்டுவதே நன்றியுணர்வு என சில சமயங்களில் நாம் நினைக்கிறோம், ஆனால் அது மிக குறுகிய பார்வை. மழை வந்ததற்காக தேவனுக்கு நன்றி தெரிவிக்கும் முன்பு வானவில்லை பார்க்க நாம் காத்திருப்பது எவ்வளவு வாழ்க்கையை காத்திருந்து எவ்வளவு வாழ்க்கையை துளைக்கிறோம். துன்பத்தின் போது நன்றியுணர்வோடு இருப்பது என்பது நாம் நமது சூழ்நிலைகளில் சந்தோஷமாக இருக்கிறோம் என்பது அல்ல. விசுவாச கண்களாலே இன்றைய சவால்களும் அப்பால் பார்க்கிறோம் என்பதாகும். இது உதடுகளால் சொல்லப்படும் நன்றி அல்ல, ஆனால் ஆத்மாவுடைய நன்றி ஆகும். இது இருதயத்தை குணப்படுத்தி மனத்தை விசாலப்படுத்துகிற நன்றி உணர்வாகும். நன்றி உணர்வு ஒரு விசுவாசத்தின் செயலாகும். நமது சூழ்நிலைகளில் நன்றியுடன் இருப்பது தேவனில் விசுவாசத்தின் செயலாகும். நாம் பார்க்காத ஆனால் உண்மையான காரியங்களை நம்புவதும் தேவனை நம்புவதும் இதற்கு தேவைப்படுகிறது. நன்றி உணர்வோடு இருப்பதால் என்னுடைய சித்தப்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று நமது அன்பாத இரட்சகரின் உதாரணத்தை பின்பற்றுகிறோம். உண்மையான நன்றி உணர்வு நம்பிக்கை மற்றும் சாட்சியின் வெளிப்பாடு. நாம் எப்பொழுதும் வாழ்க்கையின் பாடுகளை புரிந்து கொள்வதில்லை, ஆனால் ஒரு நாள் புரிந்து கொள்வோம் என்று நம்பி ஏற்றுக்கொள்வதால் வருகிறது. எந்த சூழ்நிலையிலும் நமது நன்றியுணர்வு நாம் அறிந்த அநேக பரிசுத்த சத்தியங்களிலிருந்து வருகிறது. நமது பிதா தம் பிள்ளைகளுக்கு பெரும் மகிழ்ச்சியின் திட்டத்தை கொடுத்திருக்கிறார். அவரது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பாவ நடத்தி மூலம் நாம் நம்முடைய அன்புக்குரியரோடு என்றென்றும் வாழலாம். சுகவீனம் மற்றும் ஊனம் இறக்கி வைக்கப்பட்டு இறுதியில் நாம் மகிமை பொருந்திய பரிபூர்ண அழியாத சரீரங்களை பெறுவோம். நமது சோகம் மற்றும் இழப்பின் கண்ணீர் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி தாராளமான மகிழ்ச்சியாலும் ஆனந்தத்தாலும் மாற்றப்படும்.
Measure pressed down and shaken together and running over.
இப்படிப்பட்ட சாட்சியே இரட்சகரின் அப்போஸ்தலர்களை பயமேக்க சந்தேகமுள்ள மனுஷனாய் இருந்து கூட போதகரின் மகிழ்ச்சியான தூதர்களாக மாற்றியிருக்கும். அவரது சிலுவையில் அறைகளை தொடர்ந்த நேரத்தில் அவர்கள் துயரத்தாலும் விரக்தியாலும் ஆட்கொள்ளப்பட்டார்கள். என்ன நடந்தது என புரிந்து கொள்ள முடியவில்லை, ஆனால் ஒரு நிகழ்ச்சி அவை எல்லாவற்றையும் மாற்றியது. கர்த்தர் அவர்களுக்கு தோன்றி அறிவித்தார், நான் தான் என்று கூறி அறியும்படி என் கைகளையும் கால்களையும் பாருங்கள். உயிர்த்தெழுந்த கர்த்தரை அப்போஸ்தலர்கள் அடையாளம் கண்டபோது தங்கள் அன்பான இரட்சகரின் மகிமை மிக்க உயிர்த்தெழுதலை பார்த்தபோது அவர்கள் வித்தியாசமான மனுஷர்கள் ஆனார்கள். தங்கள் ஊழியத்தை நிறைவேற்றுவதிலிருந்து அவர்களை எதுவும் தடுக்க முடியவில்லை. தங்கள் சாட்சியின் நிமித்தம் வரவிருக்கிற சித்திரவதையும் அவமானப்படுத்துவதையும் மரணத்தையும் கூட தைரியத்துடன் தீர்மானத்துடன் ஏற்றுக்கொண்டார்கள். கர்த்தரை துதிப்பதிலும் அவர் கூறியும் செய்வதிலும் குறையவில்லை. அவர்கள் எங்குமுள்ள ஜனங்களின் வாழ்க்கையை மாற்றினார்கள், அவர் உலகத்தையே மாற்றினார்கள். அந்த மாற்றத்தை அனுபவிக்க அப்போஸ்தலர்கள் போல நீங்கள் இரட்சகரை பார்க்க வேண்டியதில்லை. பரிசுத்த ஆவியால் கிடைத்த கிறிஸ்து பற்றிய உங்கள் சாட்சி உலகின் ஏமாற்றமிக்க முடிவுகளுக்கும் அப்பால் பார்க்க உங்களுக்கு உதவும். உலகத்தின் மீட்பர் ஆயத்தம் செய்த ஒளிமயமான எதிர்காலத்தை பார்க்க உதவ முடியும். நமது நித்திய இலக்கை பற்றி நாம் அறிந்ததிலிருந்து வாழ்க்கையின் கசப்பான முடிவுகளை நாம் எதிர்கொள்ளும் போதெல்லாம் அவை நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாததாக தோன்றுவது ஆச்சரியமா? முடிவுகளை தடுக்கிற ஏதோ ஒன்று நம்முள் இருப்பது போல தோன்றுகிறது. இது ஏன்? நாம் நித்திய பொருளால் செய்யப்பட்டிருப்பதால் தான். நாம் நித்தியமானவர்கள், சர்வ வல்லவர் தேவனின் பிள்ளைகள். அவரது பெயர் முடிவற்றவர். அவர் எண்ணற்ற தேத்திய ஆசீர்வாதங்களை வாக்கு தத்தம் செய்கிறார். முடிவுகள் நமது இலக்கல்ல. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் பற்றி நாம் அதிகம் கற்கும்போது இந்த அனித்திய முடிவுகள் முடிவுகளே அல்ல என நாம் அதிகமாக உணர்ந்து கொள்ளலாம். விசுவாசிகளுக்கு காத்திருக்கும் நித்திய ஆனந்தத்தோடு ஒப்பிடுகையில் அவைகள் இடைஞ்சல்கள் மட்டுமே, தற்கால இடைவேளை என ஒரு நாள் தோன்றும். அவரது திட்டத்தில் உண்மையில் முடிவுகள் இல்லை, நித்திய ஆரம்பங்களே என்பதால் நாம் பரலோக பிதாவுக்கு நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். நன்றியுள்ளவர்கள் மகிமையாக்கப்படுவார்கள். சகோதர சகோதரிகளை நான் காண்கிற சூழ்நிலைகள் பொருட்டின்றி நன்றியுணர்வால் நிறைய நமக்கு காரணம் இல்லையா? நமது இருதயங்கள் நன்றிகளால் நிறைந்திருக்கும்படியாக பெரிய காரணம் இல்லை தேவையா? நாம் களி கூர்ந்திருக்க உன்னதமான காரணம் உண்டல்லவா? வாழ்க்கையின் அற்புதமான உடையலங்காரத்தில் தேவனின் கைவேலைப்பாடை நாம் அடையாளம் கொண்டால் நாம் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். நமது பரலோக பிதாவுக்கு நன்றியுணர்வு நமது பார்வையை விசாலமாக்கி தெளிவாக்கிறது. நமது சக மனுஷரிடத்திலும் தேவனின் அனைத்து சிருஷ்டிகளிடத்திலும் தாழ்மையை உணர்த்தி பரிவை வளர்க்கிறது. கிறிஸ்து போன்ற தன்மைகளை பெற ஒரு ஊக்கத்தை அளிக்கும்.
எல்லாவற்றையும்
நன்றியோடு பெற்றுக்கொள்பவர்கள் மகிமையாக்கப்படுவார்கள். இப்பூமியில் உள்ள எல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்படும். அனைத்தியத்தின் பாகங்களாகிய விளக்க முடியாத முடிவுகளை தெரியும் போது தினமும் நன்றியை ஏற்பார்களாக. ஜீவிப்போமாக. நமது இரக்கமுள்ள பரலோக பிதாவுக்கு நன்றிகளை தெரிவிக்க நமது ஆத்மாக்களை அனுபவிப்போமாக. நமது பரலோக பிதாவும் அவர் நேசகுமாரனும் தொடர்ந்து எப்பொழுதும் நமது குரல்களை எழுப்பி சொல்லிலும் செயலிலும் நமது நன்றியை தெரிவிப்போமாக.
Raise our voices and show by word and deed our gratitude to our Father in heaven and his beloved son even Jesus Christ.
இந்த சாட்சி மற்றும் ஆசீர்வாதங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.
In the sacred name of our master even Jesus Christ. Amen.